தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இக்கட்டுரை தொகுப்பை வாசிப்பவர் முனைவர் ச. மதிப்பிரியா. கட்டுரை தொகுப்பின் பெயர் வீரர் உலகம். கட்டுரை ஆசிரியர் திரு கி. வா. ஜெகநாதன். பதிப்பித்த ஆண்டு 1966. கட்டுரை எண் 8. முற்றுகை வெற்றி. பகைவருடைய மதிலை முற்றுகையிட்டு போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் வீரர்கள். மதிலுக்குள் இருக்கும் வேந்தன் மதிர் கதவை திறந்து வெளியே வந்து போரிடவில்லை. பலகாலம் இந்த முற்றுகை தொடர்ந்தால் உள்ளே இருக்கும் மக்களுக்கு உணவுப் பொருள் குறைந்து வரும். அவர்களுடைய வாழ்வு அல்லலுக்கு இடமாகும். மதிலுக்கு உரியவனாகிய அரசன் வெளியே வந்து போரிடும் தைரியம் இல்லாமல் மதில் கதவை திறந்து சமாதானம் பேச முன்வராமலும் இருப்பதுண்டு. அப்போது முற்றுகையிடும் வேந்தன் உள்ளே உள்ள மக்கள் துன்புறுவதை எண்ணி இறங்கி மதிற்குள் இருக்கும் அரசனுக்கு, நீ மதிர்கதவை திறந்து சமாதானம் பேச வந்தால் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அனுப்புவான். பழங்காலத்தில் இப்படி நிகழ்ந்த நிகழ்ச்சி ஒன்றை புறநானூற்றிலிருந்து அறிகிறோம். நலங்கிள்ளி என்னும் சோழ மன்னன் உரையூரை ராசத்தானியா கொண்டு ஆண்டு வந்தான். சோழ குலத்தில் பிறந்த நெடுங்கிள்ளி என்பவரின் குறுநில மன்னனாக வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சோழ பேரரசியை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை உண்டாயிற்று. ஆயினும் அதற்குரிய படைபலம் அவனிடம் இல்லை. நலங்கிள்ளி வேறு நாட்டுக்கு போரிட சென்றிருந்த போது அவனுக்குரிய ஆவூர் என்னும் இடத்தை கைப்பற்றிக் கொண்டு அங்கிருந்த கோட்டைக்குள் படைகளுடன் புகுந்தான் நெடுங்கிள்ளி. நலங்கிள்ளிக்கு அவன் செயல் தெரிய வந்தது. உடனே ஒரு சிறு படையை அனுப்பி கோட்டையை முற்றுகையிடச் செய்தான். கோட்டை கதவை உடைக்காமல் மதிலுக்கு சேதம் ஏதும் நேராமல் கோட்டைக்கு வெளியே படைகளை நிற்கும்படி மட்டும் ஏவினான். தன் கோட்டை பிறன் கையில் அகப்பட்டிருந்தாலும் அதனை அழிக்க அவனுக்கு மனம் வரவில்லை. சில காலம் மதிலின் புறத்தே படை பாதுகாப்பாக இருந்தால் உள்ளே உள்ளவர்கள் உணவுக்கு வழியில்லாமல் திண்டாடும்படி நேரும். அப்போது உள்ளே புகுந்திருந்தவன் தானே கதவை திறந்து கொண்டு சமாதானத்துக்கு வந்து விடுவான் என்று நலங்கிள்ளி எண்ணினான். ஆனால் நெடுங்கிள்ளி அவ்வாறு செய்யவில்லை. உள்ளிருந்தபடியே தன் வீரர்களை வெளியே உள்ள படையின் மீது அம்பை எய்யச் செய்தான். ஆயுதங்களை வீசச் செய்தான். அவற்றினின்றும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் கவசங்களும் கேடயங்களும் புறத்தில் இருந்த படை வீரர்களிடம் இருந்தன. ஆகையால் உள்ளே இருந்து வரும் ஆயுதங்களுக்கு அவர்கள் அஞ்சவில்லை. தங்கள் ஆயுதங்களால் ஒன்றும் பயன் இல்லாதது கண்டு உள்ளே இருந்த வீரர்கள் சும்மா இருந்து விட்டார்கள். வெளியில் நலங்கிள்ளியின் படை பாளையம் இறங்கியிருந்தது. நாளாக ஆக உள்ளே உணவில்லா பஞ்சம் தலைகாட்டியது. முரட்டு பிடிவாதமாக நெடுங்கிள்ளி இருப்பதனால் மதிலுக்குள் இருக்கும் மக்களுக்கு துன்பம் உண்டாகும் என்பதை நலங்கிள்ளி உணர்ந்தான். தம் அவைக்கள புலவராகிய கோவூர் கிழாரை உள்ளே போய் தூது செல்ல அனுப்பினான். பயத்தினால் அனுப்பவில்லை, கருணையினால் அனுப்பினான். புலவர் உள்ளே சென்றார். அவர் வருவதை ஓர் ஓலையில் எழுதி அம்பிலே கோத்து உள்ளே விடச் செய்தான் நலங்கிள்ளி. ஓலையில் உள்ள செய்தியைக் கண்ட நெடுங்கிள்ளி கோவூர் கிழாரை வரவேற்க சித்தமானான். அவரை மட்டும் உள்ளே விட ஏற்பாடு செய்தான். கோவூர் கிழார் மதிலுக்குள்ளே சென்றார். அங்கே உள்ள காட்சிகளைக் கண்டார். மக்கள் படும் இடர்கள் அவருக்கு தெரிய வந்தன. யானைப்படையை பார்த்தார். போதிய கவலம் கிடைக்காமையால் யானைகள் எலும்பும் தோளுமாக இருந்தன. பசி தாங்காமல் அடிக்கடி பிளறின. மகளிர் முகத்தில் பொலிவே இல்லை. வேண்டிய அளவுக்கு தண்ணீர் இல்லாமல் மக்கள் வருந்தினார்கள். இவற்றையெல்லாம் கண்டு மனம் வருந்திய அவர் நெடுங்கிள்ளியின் முன் சென்றார். அவனை பார்த்து பேசத் தொடங்கினார். இங்கே உன்னை சூழ இருக்கும் காட்சிகளை பார்த்தாயா? உன் படையில் உள்ள யானைகள் முன்பு எப்படி இருந்தன, இப்போது எப்படி இருக்கின்றன? நாள்தோறும் பெண் யானைகளின் கூட்டத்தோடு ஆண் யானைகள் குளத்துக்கு சென்று படிந்து நீராடி மகிழும். நெல்லை கதிரோடு தின்பன அவை. நெய்யும் சோறுமாக பிசைந்து தரும் கவளத்தை உண்டு நடை போடுவன அவை. இப்போது அவை கட்டுத்தறியை முறிக்கின்றன. வெறும் நிலத்தை துதிக்கையால் துழாவுகின்றன. பசி தாங்காமல் முழங்குகின்றன. அடிக்கடி பெருமூச்சு விடுகின்றன. நெடுங்கிள்ளி இப்போது பெருமூச்சு விட்டான். அவன் ஏதும் பேசவில்லை. கோவூர் கிழார் அவன் ஏதாவது சொல்வான் என்று எண்ணி சிறிதே நிறுத்தினார். அவன் உண்மையை எப்படி மறுக்க முடியும்? புலவர் மீண்டும் தம் பேச்சை தொடர்ந்தார். யானைகள் இருக்கட்டும், மக்கள் என்ன செய்கிறார்கள்? குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் போதிய உணவு இல்லாமல் மெலிந்திருக்கிறார்கள். தம் குழந்தைகளுக்கு ஊட்டுவதற்கு போதிய பால் அவர்களிடம் இல்லை. அந்த குழந்தைகள் பசியினால் அலறுவது உன் காதில் விழவில்லையா? நெடுங்கிள்ளியின் முகத்தில் வாட்டம் உண்டாயிற்று. அவன் கோபம் கொள்ளவில்லை. இந்த அவல காட்சிகளை நாள்தோறும் பார்க்கிறவன் தானே அவன். மங்களமுள்ள அந்த மங்கையர் நிலை எப்படி இருக்கிறது? அவர்கள் நன்றாக வாழும்போது வேலைக்கு ஒரு பூவை முடித்துக் கொள்கிறவர்கள். இப்போது கணவன்மார் அருகில் இருக்கவும் பூ இல்லாமல் வெறும் கூந்தலை முடித்துக் கொள்கிறார்கள். திருமகள் விலாசம் நிரம்பி நிற்க வேண்டிய இடத்தில் இந்த காட்சியை காண்கிறேன். மக்களுக்கோ போதிய உணவு இல்லை, குடிக்க நல்ல தண்ணீர் கிடைக்கவில்லை. வெற்றையெல்லாம் நீ பார்க்கிறாயா இல்லையா? இது உன் ஆண்மைக்கு அழகா, அறந்தான் ஆகுமா? நெடுங்கிள்ளியின் உள்ளத்தை புலவரின் சொல் அம்புகள் துளைத்தன. அவன் அழா குறையாக கோவர்கிழாரை பார்த்தான். தாங்கள் என்ன என்ன செய்ய சொல்கிறீர்கள் என்று கேட்டான். இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்த புலவர் தம் அறிவுரையை உடனே சொல்லலானார். நீ இப்போது இரண்டு காரியங்கள் செய்யலாம். ஒன்று அறச்செயல், மற்றொன்று ஆண்மை செயல். அறத்தை கருதியே ஆனால் கோட்டை கதவை திறந்து இது உன் கோட்டை என்று சொல்லி சமாதானம் செய்து கொள்வது நல்லது. ஆண்மையை கருதினால் கோட்டையை திறந்து வெளியே வந்து எதிர்த்து போர் செய்வது முறை. கோட்டை கதவை அடைத்துக் கொண்டு மக்கள் பசியாலும் தாகத்தாலும் வாடும்படி செய்வது அறமும் அன்று ஆண்மையும் அன்று. இதை கேட்ட நெடுங்கிள்ளி சமாதானத்துக்கு வர துணிந்து மரக்கதவை திறந்தான். கோபுர்கிழார் தூது சென்று சந்து செய்வித்த போது கூறிய அறிவுரை புறநானூற்றில் 44வது பாடலாக அமைந்திருக்கிறது. மேற்கோள் துவக்கம். அறவை ஆயின் இனது எனதிறத்தல், மறவை ஆயின் போரோடு திறத்தல், அறவையும் மறவையும் அல்லையாக திறவாது அடைத்த திண்ணிலை கதவின் நீள்மதில் ஒரு சிறை ஒடுங்குதல், நானுதக் கதவுடைத்து இது காணுங்காலே, மேற்கோள் முடிவு என்று முடிவது அந்த பாடல். நீ அறத்தின் வழி நடப்பவனாக இருந்தால் இது நின்னுடைய கோட்டை என்று சொல்லி இதை திறந்து விடுவாயாக. மரம் பொருந்தியவனானால் போர் செய்வதற்காகவாது திறந்து விடுவாயாக. அவ்வாறன்றி அறம் மரம் இரண்டும் இல்லாதவனாக திறக்காமல் அடைத்த திண்ணிய நிலையை உடைய கதவினை பெற்ற உயர்ந்த மதிலின் ஒரு பக்கத்தே ஒதுங்கி இருத்தல் நாணத்தகும் செயலாகும், ஆராய்ந்து பார்த்தால் என்பது இதன் பொருள். இவ்வாறு கோட்டையை முற்றுகை இடும்போது சமாதானம் செய்து கொள்ளும் நிகழ்ச்சியும் நடப்பதுண்டு. முற்றுகை நடக்கும்போது மதில் கதவை உடைத்து உள்ளே புகுகின்றனர் படைவீரர். அங்கே உள்ள யானைப்படையையும் மதிலின் காவலையும் அவர்கள் கைக்கொள்கிறார்கள். சில சமயங்களில் உள்ளே இருப்பவனுக்கு நண்பனாகிய அரசன் அவனுக்கு துணையாக படையுடன் வருவதுண்டு. மதிலை அழித்த அரசன் அதற்குள் கழுதையை விட்டு ஓட்டுகிறான். சோழியையும் வேள முள்ளையும் தூவுகிறான். கழுதையாரால் உழுது உண்ணா வரகையும் கொள்ளையும் விதைத்தான் என்று இதை புலவர்கள் பாடுவார்கள். வரகு என்பது சோழியை, கொள் என்றது முல்லை. மேற்கோள் துவக்கம். எழுதழில் மாடத்து இடனெல்லாம் நூறி கழுதையேர் கை கொளிர் வேல் கோலா உழுததற்பின் வெள்வரகு கொல்வி திடினும் விழியாதால் கல்விரவு தாரான் கதம். மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி தொடக்கம். சித்திரங்களை எழுதிய அழகிய மாடங்களின் இடங்களையெல்லாம் இடித்து கழுதையே ஏராகவும் கையில் விளங்கும் வேலே கோலாகவும் உழுது அதன் பிறகு சோழியையும் வேள முள்ளையும் விதைத்தாலும் தேன் கலந்த மாலையுடைய அரசனது கோபம் போகவில்லை. நூறி அழித்து விழியாது போகாது கதம் கோபம். அடைப்புக்குறி முடிவு. இது உழுது வித்திடுதல் என்னும் புறத்துறை. மதிலை கை கொண்ட வேந்தன் தன் கை வாளுக்கு நீராட்டி அதற்கு பூசையிடச் செய்கிறான். அதில் வெற்றி தரும் கடவுளாகிய கொற்றவையை ஆவாகனம் செய்து வழிபடுகிறான். தானும் அங்கே வெற்றி நீராட்டை நடத்துகிறான். இதுவரையில் பிறர் கையில் அகப்படாத அந்த மதில் என்னும் குமரியை கைப்பற்றி நீராடியதனால் இதனை மண்ணு மங்களம் என்பர் புலவர். பகை அரசனுடைய மதிலாகிய குமரியோடும் திருமணம் பொருந்திய சிறப்பை சொல்லுவது இந்த துறை. மேற்கோள் துவக்கம். வணங்காதார் மதிர்குமரியொடு மணங்கூடிய மலிப்புரைத்தன்று மேற்கோள் முடிவு என்பது இதன் இலக்கணம். மதிலுக்குள் இருந்த அரசனுடைய மகளை வேட்டு வேறு அரசன் எதிர்த்து வந்து மதிலை முற்றுகையிடுவதும் உண்டு. பாரி மகளிரை விரும்பிய சேர சோழ பாண்டியர்களுக்கு அவன் தன் மகளிரை கொடுக்க மறுத்தான். அது காரணமாக அந்த மூன்று மன்னர்களும் சேர்ந்து பாரியின் பரம்பு மலையை முற்றுகையிட்டார்கள். உள்ளே இருக்கும் அரசன் தன் வலியின்மையை உணர்ந்து முற்றுகையிட்ட வேந்தனை பணிந்து திரைகளை அளிப்பதும் அவற்றை பெற்றுக்கொண்டு சினம் ஆறி எதிர்த்து வந்த அரசன் தன் நாடு திரும்புவதும் உண்டு. மதிலை கை கொண்டு தன் அதிகாரியை அங்கே வைத்துவிட்டு செல்லாமல் அரசன் சில காலம் அங்கே தங்குகிறான். பகைவரை சார்ந்தவர்கள் திடீரென்று எங்கிருந்தாவது வந்து எதிர்க்க கூடுமாதலில் இவ்வாறு செய்கிறான். தன் படைகளையெல்லாம் அறிவித்து வீரர்களுக்கு ஏற்ற வகையில் தனித்தனியை சிறப்பு செய்கிறான். அரசனுடைய அன்பையும் ஆண்மையையும் கண்டு வியந்து அவ்வீரர்கள் தமக்கு செய்த சிறப்புகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். வேறு மதில்களில் உள்ள பகை அரசர்கள் இந்த உறுதியான மதில் இவ்வரசனுக்கு உரிமையானதை கண்டு தம்மால் இனி ஒன்றும் செய்ய இயலாது என்று அஞ்சுகிறார்கள். இனி இவனை பணிந்து வாழ்வதையெல்லாம் வேறு காரியமில்லை என்று உணர்ந்து யாவரும் தம் மதிலை விட்டு வந்து வெற்றி பெற்ற அரசன் காலில் விழுந்து பணிகிறார்கள். ஒரு மதிலை முற்றுகையிட்டு வென்ற வீரத்தின் உரம் எங்கும் பரவி போர் இல்லாமலே பல பகைவரை அடிபணிய செய்துவிடுகிறது. இவ்வாறு முற்றுகையில் வெற்றி பெற்ற வீரருடைய வேந்தன் பகைவர் தன் தாழ் பணிய தான் கைப்பற்றிய கோட்டையினிடையே வெற்றி சீராடி மனநிறைவோடு வீற்றிருக்கின்றான். இத்தனையும் உழிஞ்சை திணை என்னும் பகுதியில் வரும் செய்திகளாகும். கட்டுரை முடிவுற்றது.